मूकं करोति वाचालं भंगं लंघयते गिरिं यत्कृपातमहं वंदे परमानंदमाधवं गुरुब्रह्मा गुरुविष्णुः गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। இருக்கும் சாதுக்கள், மாணவர்கள், அண்ணாக்கள் மற்றும் அக்காக்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கு நாம் தூயமை ஸ்ரீ சாரதேவியுடைய 166வது ஜெயந்தி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நீ பஜனை பண்ணும்போது பாதர் பண்ணாங்க, சக்தி ஸ்வரூபம் சாரதாதேவி, அப்புறம் ஆதி பராசக்தியின் அவதாரம் சாராதேவி அப்படின்னு பாட்டில் நிறைய பாடினாங்க. இந்த கருத்தை வந்து அண்ணனுடைய வாழ்க்கையை நல்லா படித்து புரிஞ்சுக்கலன்னா இந்த கருத்தை நம்மளால் மனப்பூர்வமாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நம்ம பார்க்குறோம் கோவிலெல்லாம் அம்பிகை அம்மனுடைய திருவுருவம்லாம் ரொம்ப அலங்காரத்தோட ரொம்ப பிரகாசமாக நாலு கை ஆறு கை அப்புறம் ஒவ்வொரு கையிலேயே அந்த ஆயுதங்கள் அப்புறம் சிங்கம் புலி மாதிரி வாகனம் இந்த மாதிரி இருந்தோட நம்ம அம்பிகையை பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே இருக்கிற அண்ணனோட படத்தை பார்த்தா சிட்டியில் இருக்கிற பாட்டி மாதிரி கூட கிடையாது, கிராமத்தில் இருக்கிற பாட்டி மாதிரி ரொம்பவே எளிமையாக ஒரு புடை மூட்டை போட்டு அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க. அதனால் மனப்பூர்வமாக அந்த கருத்தை ஏற்றுக்கிறது சிறிது கஷ்டம். ஏன்னா நம்முடைய சனாதன தர்மத்தில் கூறப்பட்டிருக்கு, இறைவன் எப்பப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்கி தர்மம் குலைதோ அப்போ இறைவனை அவதாரம் பண்ணுவார். அப்போ அவதாரம் பண்ணும்போது அவர் சாக்ஷாத் ஒரு சாதாரண மனிதர் மாதிரியே வருவார்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுது. அவங்க ஏன் இந்த மாதிரி எளிமையாக வராங்க? அதுக்கு இரண்டு காரணங்கள். ஒரு காரணம், போன வருஷம் இந்த ஜெயந்தி டைம் பேசும்போது சொன்னேன் நான், அதோட சார அம்சத்தை நான் இப்போ நான் படிக்கிறேன். அது ஸ்ரீராமகிருஷ்ணரே சொன்னது, ஏன் இறைவன் வந்து அவதாரம் வரும்போது மிகவும் எளிமையாக வருகிறார் அப்படின்ட்டு. ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார், கடவுள் மனித உருவில் வரும்பொழுது முழுக்க முழுக்க ஒரு சாதாரண மனிதராகவே வந்து செல்வார். ஒரு சாதாரண மனிதராகவே தோற்றம் அளிப்பார். அவரை நம்மள் ஒருவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு அவர்கள் சாதாரண மனிதரைப் போல் தோன்றாமல் அரும்பெரும் காரியம் செய்தால் அவர்கள் தங்கள் வாழ்வில் மேற்கொண்ட உயர்ந்த லட்சியம், அவர் உபதேசித்த உயர்ந்த கருத்துக்களை நாம் கடைபிடிக்க உற்சாகப்படுத்த தூண்டுதல் இல்லாமல் போய்விடும். அவர் அவதார புருஷர், இவற்றையெல்லாம் அவரால் தான் செய்ய முடியும், இவற்றையெல்லாம் நம்மால் எவ்வாறு செய்ய முடியும் என்று உற்சாகம் இழந்து விடுவோம். ஆகவே தான் அவதார புருஷர்கள் மனித உணர்வுகளையும் ஏற்றுக்கொண்டு சாதாரண மனிதராக தோற்றமளிப்பார்கள். அதே சமயம் பக்தர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டும் வகையிலும் தன் அவதார நோக்கத்தை நிறைவேற்றும் வகையிலும் அவ்வப்போது தன் உண்மையான சொரூபத்தை வெளிப்படுத்துவர் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார். இது ஒரு காரணம். நான் போன வருஷம் இதே படிச்சுட்டு ரெண்டு மூணு நிகழ்ச்சிகள் சொன்னேன் அண்ணனோட வாழ்க்கையிலிருந்து. இரண்டாவது காரணம் பார்க்க போனோம்னா, ஏன் அவங்க எளிமையாக வராங்க? பொதுவாக நம்ம இருக்கிற பெரிய பொருள் என்ன அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டால் நம்ம வர்ற ஆன்சர் ஒரு பெரிய பில்டிங் இல்லை ஒரு ஊர் ஒரு நாடு, இப்படியே போகவே கடைசி நம்ம பூமியில் போய் முடியும். நம்ம பூமி மாதிரி பெருசு வேறு எதுவுமே கிடையாது, அதுதான் இருக்க பெரியது அப்படின்ட்டு. ஆனால் பூமியோட பெரிய பெரிதான கிரகங்கள் இருக்குது, ஜூபிட்டர் இருக்குது, சேட்டர்ன் இருக்குது, அதுக்கு மேலே பெருசான ஒரு பொருள் இருக்குது. நம்ம பூமி மாதிரி 9 கிரகங்கள் இருக்குது, ஒவ்வொரு பிளானட்டுக்கும் எல்லாம் கோடிக்கணக்கான மைல்கள் கேப் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் சொல்கிறது என்னது, சூரிய குடும்பம் சோலார் சிஸ்டம்னு சொல்கிறது. அப்புறம் பூமியை கம்பேர் பண்ணும்போது அந்த சோலார் சிஸ்டம் எவ்வளோ பெருசு. இதே மாதிரி சோலார் சிஸ்டம் ஒரு 1000 சேர்த்தோம்னா அதுக்கு பேர் மில்கி வேஸ், பால்வெளி அப்படிம்பாங்க. சோலார் சிஸ்டம் மாதிரி 1000 மேலே மில்கி வேஸுங்க. அதே மாதிரி அந்த மில்கி வேஸும் 1000 சேர்ந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பொருள் கிடைக்கும், அதுதான் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஆங்கிலம் சொல்கிறோம். நம்ம சம்ஸ்கிருதத்தில் விஸ்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இத்தகைய விஸ்வம் நம்மளால் இமேஜின் பார்க்க முடியாது, எவ்வளோ பெருசு. பூமி, பூமியை விட பெருசான அந்த சோலார் சிஸ்டம், அதோட 1000 மடங்கு பெருசான மில்கிவேஸ், அதோட 1000 மடங்கு பெருசான விஷ், அது பேர் விஸ்வம். இது வந்து இறைவனுடைய மகிமையில இறைவனுடைய கால் பங்குன்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. புருஷ சுக்தம் அப்படின்னு ஒரு நம்முடைய சாஸ்திரம் ஒன்று இருக்கு, அதுல ஒரு மந்திரம் வருது, பாதோசிய விஸ்வா பூதானி, இறைவனுடைய கால் பங்கு இந்த விஸ்வமா வந்திருக்கு. இப்ப மீதம் பங்கு எப்படி இருக்கு? அது அமிர்தமா இருக்கு, அதாவது மேனிஃபெஸ்ட் ஆகல, வெளிப்படல, அது அமைதியா அது பாட்டுக்கு இருக்கு. அப்போ இறைவனுடைய மகிமை, இறைவன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பார்க்கும், எவ்வளவு பெருசு, அதே பூமியும் கம்பேர் பண்ணா எப்படி இருக்கும், ஒரு பெரிய மலையும் ஒரு சின்ன ஒரு கடுகையும் கம்பேர் பண்ற மாதிரி. நம்ம பூமியோட கொஞ்சம் பெருசு இருந்தது நம்முடைய சூரியன். இப்போ சூரியனையும் இறைவனை கம்பேர் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி பெரிய மலை, அங்கிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன கல், ஒரு ஜல்லிக்கல், நம்ம காங்கிரீட்லாம் போற மாதிரி ஜல்லிக்கல். இந்த ஜல்லிக்கல்லாக சூரியன் இப்ப நம்ம இருக்கிற பூமியில இருந்து எத்தனை கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு? லட்சக்கணக்கான கிலோமீட்டர், கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல. அப்படிப்பட்ட சாதாரண ஒரு சின்ன கல் அளவு உள்ள சூரியனை நம்ம இங்கிருந்து பார்க்க முடியுமா? காலையில பார்க்கலாம், ஈவினிங் பார்க்கலாம், மதிய நேரம் பார்க்க முடியுமா? கண்ணு கூசம் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சாதாரண கல்லளவு சூரியனை பார்க்கறதுக்கு நம்ம கஷ்டமா இருந்துச்சுன்னா மலையால உள்ள இறைவன் கண்ணு பண்ணுங்க பார்க்க முடியுமா? 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 முடியாது. ஏன்னா அவ்வளவு பிரகாசமா இருக்கும். அதனாலதான் இறைவன் வந்து தன்னுடைய சக்தி, தன்னுடைய அந்த ஐஸ்வர்யம், தன்னுடைய பராக்கிரமம் எல்லாத்தையும் விட்டுட்டு சின்ன சிம்பிளா வந்த அந்த பாட்டி மாதிரி சாதாரண ஒரு மனிதனை வந்து இறைவனை வந்து நமக்கு கூட பிறக்கிறார். மகாபாரதத்துல கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை வரும், போர்க்களம். அப்ப கடைசி நேரத்தில் அர்ஜுன் வந்து நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நின்றுவாரு. அப்ப ஸ்ரீகிருஷ்ணர் அவருக்கு உபதேசம் பண்ணுவார், யோகம், பக்தி யோகம், ஞானிகள்லாம் சொல்லிட்டு நீ வந்து ஒரு ஆன்மா, நீ தரமா அவங்கள போரிடலாம்னு சொல்லி சொல்லுவார். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அர்ஜுனுக்கு மனசுல ஒரு உதிக்கம், இதுவரை பழகி வந்த ஸ்ரீகிருஷ்ணர் அந்த கண்ணன் என்னோட நண்பன் மட்டும் கிடையாது, அவன் சாட்சாத் இறைவன், அவனுடைய உண்மையான சொர்வத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்றார். நீ இவ்வளவு நேரம் நான் உன்னை நண்பன் நண்பன் கூப்பிட்டு இருந்துட்டேன், நீ இப்ப சாட்சாத் இறைவன், உன் உண்மையான சொர்வத்தை எனக்கு காட்டுன்னு சொல்லி சொல்றாரு. உன்னை இறைவன் விஸ்வரூப தர்சனம் கொடுக்குறார். பார்த்த உடனே அதனால பார்க்கவே முடியல. அதாவது எப்படின்னா திவி சூரிய சகசிய, திவி சூரிய சகசனா திடீர்னு 1000 சூரியன் தோன்றது, எவ்வளவு பிரகாசம் இருக்கும், ஒன்று ரெண்டு கிடையாது 1000, எவ்வளவு பிரகாசம், அவ்வளவு பிரகாசம் வந்து அர்ஜுனனுக்கு பாக்குறாரு. பார்த்தோன்னா அவரால் பார்க்க முடியல, கண்ணை மூடிடுறாரு. அப்புறம் இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்றாரு, எனக்கு இந்த காட்சி வேண்டாம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு பாக்குறதுக்கு, எனக்கு பழையபடி சாதாரண என் நண்பனாவே நீ வந்துக்கோ அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாரு. பண்ணதுக்கு அப்புறம் இறைவன் மறுபடியும் அந்த தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை விட்டுட்டு சாதாரண ஸ்ரீகிருஷ்ணன் தான் அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. இது ஒரு நிகழ்ச்சி. அன்னையோட வாழ்க்கையில அன்னியார் ஜெயராமாடியில் இருப்பாங்க, அவருடைய துணைக்கு வந்து 4-5 சாதுக்கள் எப்பயும் கூடவே இருப்பாங்க. அதுல ஒரு சாது வந்து ராஸ் பிஹாரி மகாராஜ் அப்படின்னு சொல்லி அன்னியார் இருக்கணும், அவர் வேலை நிறைய இருக்கும், அவங்க வீட்டில் 4-5 சொந்தக்காரங்க இருப்பாங்க, தம்பிமார்கள் இருப்பாங்க, சாதுக்கள் இருப்பாங்க, பக்தர்கள் வருவாங்க போவாங்க, அவங்களுக்குலாம் மளிகை பொருள் வாங்கிட்டு வர்றது, காய்கறி வாங்கிட்டு வர்றது, டொனேஷன் வரும், அந்த கணக்கெல்லாம் வைக்கிறது. அன்னையாருக்கு ஒரு சிறிய வீடு ஒன்று கட்டுவாங்க, புதுசாக வீடு, அந்த வீடு கட்டக்கூடிய செங்கல் வாங்குறது, சிமெண்ட் வாங்குறது, இந்த மாதிரி எல்லா வேலையிலும் பார்க்காகணும். ஒரு நாள் அந்த ராஜ்வியார் மகாராஜுக்கு மனசில் ஒரு இது வந்துடும், சங்கடம் வந்துடும், இதெல்லாம் இதுக்காக நான் மடத்தை, நான் வீடை விட்டு நான் மடத்தில் ஜாயின் பண்ணேன், இது எத்தனை காய்கறி வாங்குறது, அதோட கணக்கை பார்க்கறது, சிமெண்ட்டை பார்க்கறது, செங்கலை பார்க்கறது அப்படின்ட்டு அவர் மனசில் வந்து கொலை பண்ணிட்டு அம்மாட்ட போய் நான் இதுக்காக வீட்டை விட்டு வந்தேன் நான் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட போய் அவர் க்வெஸ்சன் கேட்பாங்க. உடனே அம்மா சொல்லுவாங்க, என்ன ராஜ்வியார் நீ சொல்கிற, நீ இந்த வேலையை விட்டுட்டு இமயமலைக்கு போய் கண்ணை மூடி தியானம் பண்ணா இறைவன் காசு கொடுத்துவார்னு நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. நீ இங்கிருந்தே வேலை செய், இந்த வேலை மூலமா உனக்கு நிச்சயம் இறை காசு கிடைக்கும். அதுக்காக தான் சுவாமி விவேகானந்தர் இந்த ஆசிரமத்தை நிறுவிச்சு இந்த சங்கத்தை நிறுவிச்சிருக்காரு. நீங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையையும் பற்றுதல் இல்லாம குருதேவருக்கு பூஜை பண்ற மாதிரி பண்ணினா உனக்கு நிச்சயம் இறை காசு கிடைக்கும். அதுக்கு மேல நீ பண்ற வேலை யாரோட வேலை, என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி அன்னையார் சொல்லிட்டு அது வரைக்கும் இவர் அன்னையாரை பார்க்கவே சில கீழே தலை தொங்க போட்டு உட்காந்து, ஏன்னா மனசு உடஞ்சு போயிருக்காரு. ராஷ்மியாரி என்னை பாரு அப்படின்னு சொல்லி அன்னையை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு பாக்குறாரு. அப்ப இந்த மாதிரி சாதாரண அம்மா அங்க இல்ல, ஒரு செகண்ட் தான் எப்படி அர்ஜுனனுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் காட்சி கொடுத்த மாதிரி ஒளி பிரகாசம் அவர் கண்ணில் பாக்குறாரு. அவரால் அதை பார்க்கவே முடியல. இவங்கள்ட கண்ணை மூடிக்கிறார். ஒரு 2-3 செகண்ட் தான் கண்ணை மூடி தலையை கீழே குனிஞ்சிடுறாரு. அப்புறம் அண்ணனுடைய குரல் கேட்குது, ஏய் ராஸ் பிஹாரி, ஏன் கண்ணை மூடிட்ட, நல்லா திறந்து பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அம்மாவோட குரல் கேட்குது. இவர் திறந்து பார்க்குற பலபடி சாதாரண அம்மா அப்படியே இருக்காங்க. எதிரான நிகழ்ச்சி சொல்லுவாங்க என்னென்னு, இறைவனுடைய அந்த அவங்களுடைய பிரகாசத்தோட அந்த ஃபுல் பவரோட நமக்கு மாதிரி வந்தாங்கன்னா நம்மளால் பார்க்க முடியாது. அதை தாங்கிற சக்தி நமக்கு கிடையாது. அதனால தான் இறைவன் அவதாரம் வரும்போது ரொம்ப எளிமையாக நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனிதரை வந்து தோற்றம் கொடுக்குறாங்க. நம்ம எப்படி பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு போகிறோம், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறோம், காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறோம், அங்கெல்லாம் போய் பிரார்த்தனை பண்ணால் எப்படி நமக்கு வந்து நம்முடைய பிரார்த்தனை பலிக்குமோ அதே மாதிரி இன்னைக்கு அன்னையோட ஜெயந்திக்கு நம்மளாம் வந்திருக்கோம். இங்கே நீங்கள் பண்ணக்கூட மானசீகமான பிரார்த்தனை அனைத்தும் அன்னையார் கேட்டு அது வந்து உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதுபோல் அன்னையாரை வந்து அம்பிகை அம்மன் அப்படின்னு சொன்னாலும் நம்முடைய அம்மா, அது மாதிரி சாரதாமா சாரதாமான்னு பாட்டெலாம் பாடுவோம். எப்படி ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஒரு தேவைனா பிள்ளைகள் போய் சொல்ல தேவையில்லை, அன்னையாரே அம்மாவே பார்த்து எல்லாம் பண்ணுவாங்க. இல்லையா நமக்கு உடம்பு சரியில்லை, ஐயா எனக்கு உடம்பு சரியில்லை, நம்ம தாயா குழந்தைகள் தாய்க்கு சொல்ல தேவையில்லை. அவங்களே நமக்கு சுடுதண்ணி கொடுப்பாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, கஞ்சி கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி சாரதாமோட வாழ்க்கையில் நடந்த 2 நிகழ்ச்சிகள் தன்னுடைய பக்தர்களுக்கு குழந்தைகளுக்கு கஷ்டம் இருக்கும்போது அவங்களே போய் இருந்து அதை நிறைவேற்றி பண்ணக்கூடிய 2 நிகழ்ச்சிகள். இது அவங்க வாழ்க்கையில் நடக்கலை, அவங்களாம் மகாசமதி ஆகி 100 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த நிகழ்ச்சி. 2 நிகழ்ச்சி நான் சொல்கிறேன். இப்போ நடந்த 2002 நம்ம ராமகிருஷ்ண மடம் கவுண்டமாலயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, கோயம்புத்தூர் பருவில் இருக்கு. அங்கே ஒரு பக்தர் இருக்காங்க, அவங்க பேர் தங்கமணி. அவங்க 4 வயசு 5 வயசு இருக்கும்போது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வலது கை வந்து அவங்களுக்கு வேலை செய்யாது, கை இப்படி தான் இருக்கும், தொங்க விட்டுருப்பாங்க, கையால் எது வேலையும் செய்ய முடியாது, ஈவன் சாப்பிடக்கூட முடியாது. அவங்க சாப்பிட இடது கையில் தான் சாப்பிடுவாங்க அவங்க. அவங்க ஒரு முறை பக்தர்களோட வேலூர் மடம் போகிறாங்க புனித யாத்திரை மேற்கொள்வதற்காக. வேலூர் மடம் போயிட்டு கமாக்கூர் போகிறாங்க. கமர்பூர் யாருடைய இடம், ஸ்ரீராமத்துடைய பிறந்த ஸ்தலம். அப்புறம் அங்கே ஜெயராம்பாடி போகிறாங்க, அது அம்மாவுடைய பிறந்த ஸ்தலம். அங்கே இரவு வந்து பிரசாதம் சாப்பிட்றக்கா டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட்றாங்க. இந்த அம்மா வளர்க்கும் போது இறந்த எடுத்து சாப்பிட்டுது. அப்போ வெளியூர்லேருந்து நிறைய பக்தர்கள் வந்திருப்பாங்க, அவங்க இந்த அம்மா வந்து இறந்தகளில் சாப்பிட்றத பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. இது பார்த்தோன்னே இந்த அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, நம்மளை இப்படி கேலி பண்ணி சிரிக்கிறாங்களேன்ட்டு. அப்போ கூட இந்த அம்மா சாரதாம பார்த்து இந்த மாதிரி கேலி பண்ணுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணலை, எனக்கு கையை சரியாதுன்னு எனக்கு பிரார்த்தனை செய்யவே செய்யலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்ன செய்ய முடியும், என் கை வந்து ஒத்து வர மாட்டுது, அது மட்டும் சொல்லிட்டு அது மறந்துடுறாங்க. நைட்டு தூங்க போயிடுறாங்க. மறுநாள் காலையில் 4:30 மங்களாரதி, நம்ம கோவில் 6 மணிக்கு பண்ணுவோம், அங்கே 4:30 மங்களாரதி, அது மங்களாரதி அங்கே பண்ணுறாங்க. பண்ணும்போது இவங்க மனசில் ஒரு எண்ணம் வருது, அதை அன்னையார் சொல்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது, இன்னைக்கு நீ வலது கையால் சாப்பிடு அப்படின்ட்டு. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அதை வந்து ஐயோ காலங்காலத்தில் 4:30 நம்ம பிரார்த்தனை பண்ணி பக்தி வேணும் ஞானம் வேணும் கேட்கறது விட்டு சாப்பாடை பற்றி நம்ம சிந்திக்கிறோமே, எனது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை நீக்கிட்டு நம்ம எதுவும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அது மறந்துடுறாங்க டோட்டலாக. அப்புறம் காலைல 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் போகிறாங்க, சாப்பிட்றாங்க. இவங்க சாப்பிட்டே இருக்காங்க, பக்கத்தில் இருக்கிற அம்மா பார்த்து சொல்கிறாங்க, ஏய் தங்கமணி என்னாச்சு உனக்கு, என்ன வலது கையில் சாப்பிட்ற அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கே தெரில, ஆனால் அன்னைக்கு சரியான அந்த வலது கை இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா இங்கே இருக்காங்க, அங்கே கோயில் அங்கே கோயில் தான் ஒரு மடத்துக்கு வருவாங்க. இப்போ வரைக்கும் வலது கை நல்லா இருக்கு, அவங்களுக்கு நார்மலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அன்னையிட்ட பிரார்த்தனை செய்யவே செய்யலை, எனக்கு கை செய்யாதுன்னு கேட்கவே செய்யலை. தன்னுடைய மகள் கஷ்டப்பட்டதை பார்த்து தூய் அன்னை சாரா தேவியார் அந்த இது நீக்கிறாங்க. இன்னொரு நிகழ்வு, அது வித்தியாலயத்தோட தொடர்புபட்ட நிகழ்வு. இது 1992 அப்போது இந்த நாகர்கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும் மலை, எங்கே பார்த்தாலும் வெள்ளம், நிறையா ஊரெலாம் அப்படியே தள்ள மூழ்கிருச்சு, வீடுலாம் நிறைய பேர் வாஷ் அவுட் எல்லாம் எழுதி போயிடுச்சு. அப்போ நம்ம மடத்தில் நம்ம வித்தியாலயத்துடைய செக்ரட்டரி வந்து சுவாமி தன்மையானந்த ஜி மகராஜ், அவங்க அடுத்த மாதம் வருவார், அந்த சாமி வருவார், இங்கெல்லாம் பார்க்கலாம். அவர் வந்து செக்ரட்டரி சாமி, அவரும் இங்கிருந்து 2 பிரம்மச்சாரி மகாராஜர்களும் ரிலீஃப் ஒர்க் பண்ணுறதுக்காக அங்கே போனாங்க. மார்த்தாண்டம் கேள்விப்பட்டிருக்கல, நார்கோயில் டிஸ்ட்ரிக்டில் அந்த ஏரியாவில் ரிலீஃப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க், அங்கே இடிஞ்சு போன வீடுகளுக்கெல்லாம் பழையபடியும் வீடு கட்டி கொடுக்க வேண்டிய வேலை அது பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க. அங்கே கூட்டாளமூடுன்னு சொல்லி ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் சின்ன ஒரு சிறிய வீடு ஒன்று வாடகை அமைச்சிட்டு அந்த 2 பிரம்மச்சாரி அங்கே தங்கியிருப்பாங்க. இங்கிருந்து ரெண்டு மூணு பிரம்மச்சாரி எப்பப்பெல்லாம் இங்கே வந்து ஒர்க் கம்மியாக இருக்கோ அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்காக மாறி மாறி ஒரு 6 மாதம் அந்த வேலை பண்ணோம். அப்போ அங்கே இருக்கிற பிரம்மச்சாரி தான் சமையல் பண்ணோம். பிரம்மச்சாரி சமையல் பண்ணால் எப்படி இருக்கும், மஞ்சள் கலரில் ஏதோ ஒன்று தண்ணி மாதிரி கொடுப்பாங்க, அதுதான் பார்த்தா டால் அப்படிம்பாங்க, பச்சை பச்சையாக இருக்கும், அதுதான் கீரைம்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவாங்க அது சாதம், அதை விட்டால் ஒன்றுமே இருக்காது. இந்த மாதிரி நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. அவங்க தங்கியிருந்த வீட்டு பக்கத்தில் ஒரு பகவதி அம்மன் கோயில், கூட்டால மூடு பகவதின்னு சொல்லி அந்த சின்ன இந்த இதான் அந்த ஆசிரம் நம்ம தங்கியிருந்த வீடுனா மீனாட்சி மண்டபம் பக்கத்தில் அந்த கோவில் அவ்வளோ சிறுசு, அவ்வளோ பக்கம்தான். அங்கே ஒரு பூஜாரி ஒருத்தர் இருந்தார், திடீர்னாப்பில் ஒரு நாள் சாயந்தரம் வந்து அங்கே கோவிலில் ஆஃபர் நெய்வேத்தியம் பண்ண அந்த பாயாசம் ஒரு நாள், அப்புறம் மறுநாள் பொங்கல், இந்த மாதிரி பகவதி கோவிலில் எவ்வளோலாம் நெய்வேத்தியம் பண்ணுவாங்க, நல்ல நல்ல நறு என்னது சுவையான பலகாரம் பண்ணுவாங்க, அதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த பிரம்மச்சாரி மகாராஜ் போய் அவர்கிட்ட அந்த பூஜாட்ட கேட்குறாரு, என்ன திடீர்னாப்பில் வந்து கொடுக்குறீங்களே என்ன காரணம்னு கேட்குறாரு. அப்போ அவர் அந்த பூஜாரி சொல்கிறாரு, அவர் எல்லாம் இருக்காரு, அவர் சொல்கிறாரு எனக்கு ஒரு நாள் நீங்கள் எல்லாம் இங்கே சேவை பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு திடீர்னாப்பில் ஒரு நாள் இரவில் அந்த பகவதி கனவுல வந்தாங்க, இந்த மாதிரி என் பிள்ளைகள்லாம் அங்கே வேலை செய்து அவங்களுக்கெல்லாம் நீ தினமும் போய் இங்கே எனக்கு என்ன நிவேதியம் பண்ணுறது அது போய் கொடுன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு பகவதி வந்து கனவுல சொல்லியிருக்கு. மறுநாள் அந்த அவர் கனவுல ஒரு அம்மா வராங்க, இதே மாதிரி அம்மாவை நினச்சிக்கலாம், ஒரு வெள்ளை முக்காடு போட்டுட்டு ஒரு வயதான ஒரு தாய், அந்த அவங்க சொல்கிறேன் என்னுடைய குழந்தைகள் வந்து இங்கே வேலை செய்ய வந்திருக்காங்க, நீ தினமும் போய் அவங்களுக்கு இங்கே கோவில் நிவேதியம் பண்ணுற பிரசாதத்தை கொடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பிறகு அதுக்கு மாதிரி அண்ணையோட ஃபோட்டோவை பார்த்தது கிடையாது. இதை சொன்னோடனே அந்த பிரம்மச்சாரி மகாராஜுக்கு வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சந்தோஷத்தில் அவர் கூட்டு போய் அவன் தங்கியிருந்த வீட்டில் போய் காட்டுறார், ஃபோட்டோவை காட்டுறார், இந்த ஃபோட்டோங்க கேட்குறாரு. அந்த பூஜாரி ஆமாம் இந்த அம்மா தான் வந்தாங்க எங்களுக்கு வந்து கனவுல சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி நடந்தது 1992, எப்பயோ 100 வருஷம் 1000 வருஷம் கிடையாது, ஜஸ்ட் 25 இயர்ஸ் பிஃபோர். அந்த ரெண்டு பிரம்மச்சாரி வித்யாலயத்தில் இருக்காங்க, சாமிஸாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அன்பின் வடிவம் சாரதா தேவியுடைய தேவியை நம்மலாம் தாயா பெற்றதுக்கு நம்ம வந்து பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து உலகத்துக்கே தாய் தான், ஆனால் இருந்தாலும் அவங்களோட அரவணைப்பில் நம்ம இருக்கோம். ராம்ஸ் வித்யாலயம் நம்ம தங்கியிருக்கோம், நீங்கள் படிக்கிறீங்க, நேரடி பார்வை நேரடி அந்த அன்புங்கிற அந்த அரவணம் இருக்கோம். இது நமக்குலாம் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும், அது மட்டும் விட்டுறக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் மேலும் மேலே நல்ல செயல்கள் செய்கிறது, நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிறது, மற்றவங்களுக்கு சேவை செய்கிறது, பக்தி வளர்த்துக்கிறது, இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து நம்ம வாழ்க்கையை நல்லா, அதாவது தூயனையுடைய சாரதவின் தூய குழந்தை நான் அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய ஸ்டேட்டஸை உயர்த்திக்கணும். அதுக்கு எல்லாமே இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும்னு கேட்டுக்கொண்டு முடித்துக்கொள்கின்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து. அந்த ரெண்டு பிரம்மச்சாரியுடைய பேர் சொல்லணுமா? ஐயா சொல்லுமா? ஒருத்தர் சுவாமி நிர்மலேஷானந்தர், இன்னொருத்தர் சுவாமி சகனானந்தர், கணபதி மகாராஜ், ரவி மகாராஜ்.